வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மகாராஷ்டிரா சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாகவும், ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கு இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்டமாகவும் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. மணிப்பூர் நிலவரம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இரண்டாவது நாளாக இன்றும் அதிகாரிகளுடன் புதுதில்லியில் ஆலோசனை மேற்கொண்டார். நாட்டின் 56வது புலிகள் சரணாலயமாக சத்தீஸ்கரில் உள்ள குரு காசிதாஸ் தமோர் பங்களா அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயகே அடுத்த மாதம் அரசுமுறை பயணமாக இந்தியா வருகிறார். ஆசிய இளையோர் கிளைம்பிங் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோகாபூர்த்தி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மகாராஷ்டிரா சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாகவும், ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கு இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்டமாகவும் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. பிஜேபி, காங்கிரஸ், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, தேசியவாத காங்கிரஸ், சிவசேனா மற்றும் அதன் பிரிவுகளைச் சேர்ந்த பிரிவுகள் இறுதிக்கட்ட வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளன. தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்ததன் காரணமாக தொகுதிக்கு தொடர்பில்லாத நபர்கள் அப்பகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பு நடவடிக்கைகளின்போது இந்த இரண்டு மாநிலங்களிலும் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நைஜீரியாவின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது வளரும் நாடுகளுக்காக அவர் ஆற்றிய பணிக்காக கிடைத்த அங்கீகாரம் என வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றது தமக்கு கிடைத்த பெருமை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மணிப்பூர் நிலவரம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். மணிப்பூரில் அமைதியை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். தேவைப்பட்டால் கூடுதல் பாதுகாப்பு படையை அனுப்புவது என்றும் இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக திரு அமித்ஷா தொடர்ந்து இரண்டாவது நாளாக இந்த ஆலோசனையை மேற்கொண்டுள்ளார். தேசிய இளையோர் விழா புதுதில்லியில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 11 மற்றும் 12 தேதிகளில் நடைபெறவுள்ளதாக மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டார். இளையோர் தங்களது தொலைநோக்கு பார்வையை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் முன் எடுத்துரைப்பதற்கான வாய்ப்பாக இது அமையும் என்றும் அமைச்சர் கூறினார். நாட்டின் 56வது புலிகள் சரணாலயமாக சத்தீஸ்கரில் உள்ள குரு காசிதாஸ் தமோர் பங்களா அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய வன மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் சமூக வலைதளத்தில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த புலிகள் சரணாலயம் 2829 சதுர கிலோமீட்டர் தொலைவை கொண்டது என்றும் அவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். புலிகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளில் இந்த அறிவிப்பு ஒரு மைல்கல் என்றும் திரு பூபேந்திர யாதவ் தெரிவித்துள்ளார். லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் இதுவரை 1 கோடி பேர் பயனடைந்துள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை இணை அமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசானி கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் மகளிர் சுய உதவிக் குழுவினர் உற்பத்தி செய்த பொருட்களின் கண்காட்சியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். 3 கோடி லட்சாதிபதி பெண்களை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இலக்கு விரைவில் எட்டப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த கண்காட்சியில் ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த பெண்களின் கைவினைப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 31 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட சுய உதவிக் குழுவினர் இதில் பங்கேற்றுள்ளதாகவும் திரு சந்திரசேகர் பெம்மசானி தெரிவித்தார். ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் அமைச்சர் திரு கைலாஷ் கெலாட் இன்று பிஜேபியில் இணைந்தார். புதுதில்லியில் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மனோகர்லால் முன்னிலையில் அவர் அக்கட்சியில் இணைந்தார். மக்கள் நலனுக்கு எதிராக ஆம் ஆத்மி கட்சி செயல்படுவதாகவும் இதன் காரணமாக அக்கட்சியிலிருந்து விலகியதாகவும் திரு கைலாஷ் கெலாட் தெரிவித்தார். பஞ்சாப் முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவருமான திரு சரண்ஜீத் சிங் சானி பெண்கள் மற்றும் சில சமுதாயத்தினருக்கு எதிராக தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக அம்மாநில மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கினை பதிவு செய்துள்ளது. இது தொடர்பாக விளக்கம் அளிக்க நாளை ஆஜராகுமாறு அவருக்கு அம்மாநில மகளிர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3ஆம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்ட திட்டம். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயாக உயர்வு. 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2500 கோடி ரூபாய் சுடல் நிதி. லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் 11 லட்சம் பேருக்கு சான்றிதழ். சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள். மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம். 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
தில்லியில் காற்று மாசுபடுவதை கட்டுப்படுத்த தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள மாநிலங்களின் அரசுகள் உடனடியாக குழுக்களை ஏற்படுத்துமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு அபய் ஒகா, திரு அகஸ்டின் ஜார்ஜ் மாசி அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் அனைத்தும் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு காணொலி வாயிலாக பாடங்களை நடத்துமாறு அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பட்டாசு மீதான தடை உத்தரவை தில்லி அரசு முறையாக செயல்படுத்தவில்லை என்றும் நீதிபதிகள் அந்த உத்தரவில் தெரிவித்துள்ளனர். இவ்வழக்கின் விசாரணை வரும் வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் மீன்வளத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக அருணாச்சல பிரதேச ஆளுநர் திரு கே டி பர்னாயக் கூறியுள்ளார். ஷீ யோமி மாவட்டத்தில் மீன் பண்ணையை திறந்து வைத்து அவர் பேசினார். மீன்வளத்துறையில் உள்ள வாய்ப்புகளை இளையோர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் ஆளுநர் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்குதல் மற்றும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம்கள் மூலம் 685,513 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த சனிக்கிழமை அன்று 264,034 விண்ணப்பங்களும், ஞாயிற்றுக்கிழமை அன்று 421,479 விண்ணப்பங்களும் பெறப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறார். மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. குறிப்பாக தமிழகத்தின் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் இந்த திட்டம் தங்களது மருத்துவ சிகிச்சைக்கு உதவிகரமாக உள்ளது என தெரிவித்துள்ளனர்.
என் பேரு மகேந்திரன், தருமபுரி மாவட்டம். நாங்க ரெண்டு பேரும் சும்மா தான் இருக்கிறோங்க. பையன் மட்டும் கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கான். பிபி லோவாகி கீழே விழுந்து இந்த இடுப்பு அடிபட்டு கிராச்சஸ் ஆகி போச்சு. இந்த மாதிரி நான் வந்து வெளியில பாக்கலாம், வெளியில அதிகம் செலவாகும். ஜிஹெச்ல போய் செக் பண்ணி பார்த்ததுக்கு இந்த மாதிரி ஆபரேஷன் பண்ணாங்க. பிரதமர் மோடி இருக்குதான்னு கடன் இருக்குதுன்னுங்க. எனக்கு வந்து அந்த மோடியோடைய இதுலயும் 30,000 ரூபாய் எனக்கு பணம் வந்ததுங்க. அதுல வந்து ஆபரேஷன் பண்ணாங்க. இப்ப நல்லா இருக்கு. பிரதமருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
என்ன நந்தினி, ஒரு வருஷம்ல இருந்து சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. நாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கன்சல்ட் பண்ணதுக்கு 70-80 வரைக்கும் நம்மளுக்கு அமௌண்ட் சொன்னாங்க. நம்ம மேல அவ்வளவு செலவு பண்ற இது இல்லனால நாங்க தர்மபுரி மெடிக்கல் காலேஜ்ல போய் கன்சல்ட் பண்ணனால நம்ம கிட்ட அந்த பிரதமர் மோடி கார்டு இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அதை நம்ம அப்ளை பண்ணனால நம்மளுக்கு வந்து அங்கேயே ஆபரேஷன் பண்ணிடுச்சு. இப்போ எனக்கு அந்த ரோஸ்ல வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிஎம் மோடி அவங்களுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
இலங்கை அதிபர் திரு அனுர குமார திசநாயக்கே அடுத்த மாதம் அரசுமுறை பயணமாக இந்தியா செல்ல உள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு விஜிதா ஹெரத் கூறியுள்ளார். இன்று கொழும்பில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பேச்சு நடத்த உள்ளதாக தெரிவித்தார். அதிபராக திரு அனுர குமார திசநாயகா பதவியேற்றுக் கொண்ட பின்னர் மேற்கொள்ளும் முதலாவது அரசுமுறை வெளிநாட்டு பயணம் இது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் கிளைம்பிங் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோகா பூர்த்தி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜம்ஷெட்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் 18 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஜிடி ஓபன் வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அபிஷேக் வர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அமீர் அலி தலைமையிலான அணியில் அங்கித் பால், ரோஷன் குஜூர் உள்ளிட்ட 20 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்தியா மலேசியா இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று ஹைதராபாத்தில் நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகாராஷ்டிரா சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாகவும், ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கு 2வது மற்றும் இறுதிக்கட்டமாகவும் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. மணிப்பூர் நிலவரம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 2வது நாளாக இன்றும் அதிகாரிகளுடன் புதுதில்லியில் ஆலோசனை மேற்கொண்டார். நாட்டின் 56வது புலிகள் சரணாலயமாக சத்தீஸ்கரில் உள்ள குரு காசிதாஸ் தமோர் பங்களா அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அதிபர் திரு அனுர குமார திசநாயக்க அடுத்த மாதம் அரசுமுறை பயணமாக இந்தியா வருகிறார். ஆசிய இளையோர் கிளைம்பிங் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜோகா பூர்த்தி வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.